ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையும் மகத்துவம் உள்ள நாமத்திலே உங்களை வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. தயவு செய்து அமர்ந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இன்றைய தேவனுடைய செய்திக்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளுங்கள் ரோமருக்கு எழுதின நிருபம். ரோமருக்கு எழுதின நிருபம் 2:29.
உள்ளத்திலே ஜூதனானவனே ஜூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல, தேவனாலே உண்டாயிருக்கிறது.
ஹல்லேலூயா. ஒரு விஷயம், நாங்கள் இந்த தேவனுடைய இந்த வார்த்தைக்காக ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் உள்ள எங்களுடைய நல்ல தகப்பனே, உங்களுடைய சுத்த கிருபையினாலே எங்களை காத்துக்கொண்டு இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் உங்களுடைய சமூகத்திலே எங்களை கொண்டு வந்ததுக்காக நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. எங்களை ஒரு விசை பலப்படுத்தி எல்லா தீங்குகளுக்கும் எங்களை விலக்கி காத்து கர்த்தாவே, கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து மறுபடியும் உங்களுடைய ஆலோசனைகளை கேட்கவும் ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்திலே உங்களுடைய நாமத்திலே நாங்கள் களி கூறவும் எங்களுக்கு தந்த இந்த சிலாக்கியத்துக்காய் நன்றி ஆண்டவரே. தேவரீர், இன்றைக்கும் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியங்களை எங்களோடு கூட பேசும்படிக்காய் எங்கள் செவிகளையும் எங்கள் இருதயங்களையும் உங்களுக்கே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே, ஆமேன், ஆமேன்.
உள்ளத்திலே ஜூதனானவனே ஜூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல, தேவனாலே உண்டாயிருக்கிறது.
ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட நாங்கள் எந்த தேசத்தில் இருந்து வந்திருந்தாலும் ரட்சிக்கப்பட்ட நாங்கள் எங்களை எப்பொழுதுமே இஷ்டவீலராகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். வேதமும் அப்படித்தான் எங்களுக்கு சொல்லுகிறது. ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய சொந்த ஜனங்களாக இருக்கிறீர்கள் என்று வேதவசனம் எங்களை குறிப்பிடுகிறது. தேவனுடைய சொந்த ஜனங்கள் என்று சொன்னால், அங்கே தேவன் எந்த கோத்திரத்திலே வந்து பிறந்தார் என்று பார்த்தால், அவர் யூத கோத்திரத்திலே வந்து பிறந்தார் என்று வேதங்களுக்கு சத்திய வசனம் கோடிட்டு காட்டுகிறது. அது முன்குறிக்கப்பட்டிருக்கிறது, தீர்க்க தரிசனங்களாய் சொல்லப்பட்டிருக்கிறது. யூத கோத்திரத்திலே யூதராஜ சிங்கமாக இயேசு கிறிஸ்து பிறந்து மனுஷர்களை ரட்சிக்கும்படியாக மாம்ச ரூபத்திலே வெளிப்பட்டார். ஆக இது யூதர்களுக்கு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு பெருமை, ஒரு ப்ரவுட். தேவன் இல்லையா, அண்ட சராசரங்களையும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன் எங்களுடைய கோத்திரத்திலே வந்து பிறந்திருக்கிறார் என்று சொல்லிக் கொள்வதிலே அவர்களுக்கு மிகவும் சந்தோஷமும் ஒரு விதமான பெருமையும் கூட. மற்றவர்களுக்கு கிடைக்காத அந்த சிலாக்கியம் தங்களுக்கு கிடைத்திருக்கிறதுனாலே யூதர்கள் இந்த நாட்களிலும் கூட, எத்தனையோ ஆயிரம் வருஷங்கள் கடந்து விட்டாலும் அநேக ராஜ்யங்கள் வந்து போய்விட்டாலும், யூதர்களுக்கு இந்த நாட்களிலும் கூட உலகத்திலே இருக்கிறதான மரியாதையும் எதிர்பார்ப்பும் அவர்களை குறித்ததான ஒரு நோக்கமும் மிகவும் பெரியதாகவே இருக்கிறது, அவர்கள் எந்த தேசத்திலே வாழ்ந்தாலும் கூட. அதனாலே வேதம் இதை முன்னறிவிக்கிறது, முன்னதாகவே இதை கண்டுகொண்டது. இந்த நிருபம் கூட நீங்கள் வாசிக்கலாம், ரோமருக்கு எழுதின நிருபம் என்று இருக்கும்போது, அதாவது ரோமர் நிருபம் என்று இருக்கும்போது இங்கு எப்படி யூதர்கள் வந்தார்கள் என்று சொல்லி, இது ரோமர் என்ற பெயரிலே எழுதப்பட்டிருந்தாலும் ரோமாபுரியிலே தேவனுடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டவர்களாயும் யூதர்களாயும் இருந்த அந்த சபைக்கு எழுதப்பட்ட ஒரு நிருபமாகவே இது பார்க்கப்படுகிறது. இது ரோமர்களுக்கு அல்ல, ரோமாபுரியில இருக்கிறதான தேவனுடைய ஜனங்களாய் சிதறடிக்கப்பட்டு ரோமாபுரியிலே அங்கே குழுக்களாகவும் சபைகளாகவும் உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலையிலே அங்கே இருக்கிறவர்களுக்கு எழுதப்படுகிறதான ஒரு செய்தியாக இருக்கிறது. உள்ளத்திலே யூதனானவனே யூதன். ஏனென்று சொல்லி சொன்னால், உங்களுக்கு தெரியும் யூதர்களை வெளியரங்கமாக அடையாளம் கண்டுகொள்ளலாம். ஏனென்று சொல்லி சொன்னால் அவர்களுடைய உடைகள் அவர்களை வெளிப்படுத்துகிறது. ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். கானானிய ஸ்திரீ இயேசுவோடு சம்பாஷிக்கும் போது முதல்ல அவள் அவரை அடையாளம் கொண்டதுக்கு காரணம் அவருடைய வெளித்தோற்றம், அவருடைய அந்த வஸ்திரங்களுடைய தன்மை. யூதர்களுக்குரிய ஆடையை அவர் அணிந்திருக்கிறபடினாலே அவள் அவரிடத்தில் கேட்கிறாள், நீர் யூதனாயிருக்க என்னிடத்தில் தண்ணீர் கேட்கலாமா என்று சொல்லி. ஆகவே பார்வையிலேயே எடுத்த உடனே வெளி தோற்றத்திலேயே அடையாளம் காணக்கூடிய அளவுக்கு யூதர்களுக்கு என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஆடைகள் இருக்கிறது, அதை கொண்டே அடையாளம் கண்டுவிடலாம். அதனாலேதான் இந்த வேதமும் சொல்லுகிறது, அதை தவிர அவர்களுக்கு என்று சில சடங்காச்சாரியங்கள் கிரியைகள் எல்லாம் இருக்கலாம், ஆனாலும் வேதம் சொல்லுகிறது என்னென்றால் வெளி தோற்றத்தின்படி நானும் நீங்களும் யூதனாக இருக்க விரும்பினாலும் கூட, இருந்தாலும் கூட உள்ளத்திலே நானும் நீங்களும் ஒரு யூதனாக வாழ்ந்தால்தான் தேவனுடைய அங்கீகாரத்தை பெற முடியும். இது எனக்கு மாத்திரமல்ல, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற எல்லாருக்குமே பொதுவான ஒரு காரியம். இரண்டு விதமான காரியம், ஒன்று வெளி தோற்றமான மனுஷன், மற்றது உள் தோற்றமான மனுஷன். இது எல்லாருக்குமே இருக்கிறது, இது ஒருவரும் இதுக்கு விதி விலக்கில்ல, ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, ரட்சிக்கப்பட்டவர்களும் இல்லை ரட்சிக்கப்படாதவர்களும் இல்லை. எல்லாருக்குள்ளேயும் ரெண்டு விதமான செயல்பாடுகள் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும். முழுமையாக நாங்கள் யாருமே எங்களை வெளிக்காட்டிக் கொள்வது இல்லை, ஆனால் தேவனுக்கு முன்பாக எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது. அல்லேலூயா. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ எங்களுடைய இருதயத்தை பார்க்கிறார். ஏனென்றால் அவர் எங்களுக்குள்ளே வாழ்கிறபடியினாலே எங்களுடைய சிந்தனைகளையும் அவர் அறிந்தவராகவே இருக்கிறார். என்னுடைய சிந்தனைகளை எல்லாம் நான் என்னுடைய வார்த்தையிலே நான் உங்களுக்கு முன்பாக சொல்லாவிட்டாலும் கூட, என்னுடைய வாய்க்குள்ளே அடைத்து வைத்திருக்கிற என்னுடைய நினைவுகளை எல்லாம் தேவன் அறிகிறவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. சில நேரங்களில் அவசரப்பட்டு சொல்லிட்டு நாக்க கடிக்கிறதும் உண்டு சில பேர், ஐயோ தெரியாம சொல்லிட்டு சொல்லி, அது எங்கட அறிவை கடந்து எங்கட நாக்கு செயல்படுறதுனால சில வழியில் அவசரப்பட்டு அதை சொல்லிடுவோம், சொல்லிட்டு உடனே நாக்க கடிப்போம், என்ன நாக்கு தான் பிளவுட்டேன்னு சொல்லி இல்லையா. அப்படி இல்லை, சில வெளிப்பாடுகள் இல்லையா, ஒரு சிலரோடு நீங்கள் பேசும்போதுதான் அவர்களை அறிந்து கொள்ள முடியும். எதனாலே அறிந்து கொள்ள முடியும், வெளி தோற்றம் உங்களுக்கு தெரிகிறது முதலே, ஆனாலும் அவர்கள் எப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்கள், எப்படிப்பட்ட ரசனை உள்ளவர்கள், எப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளவர்கள், எதன் மேலே அவர்களுடைய நம்பிக்கை இருக்கிறது என்பதை ஒரு கொஞ்ச நேரம் அவர்களோடு பேசிக் கொண்டிருந்தால் உங்களுக்கு தெரியும். ஆக உள்ளுக்குள்ளே ஒரு மனுஷன் இருக்கிறான், வெளி உலகம் காணாத ஒரு மனுஷன் உள்ளுக்குள்ளே இருக்கிறான். அந்த மனுஷனை தேவன் பார்க்கிறார், அந்த மனுஷன்தான் தேவனோடு இணைய வேண்டும், அந்த மனுஷன்தான் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டும். ஏனென்றால் வெளி தோற்றமாய் பார்க்கிற இந்த சரீரம் அழிந்து போக வேண்டியது, அழிந்து போக போகிறது. அல்லேலூயா. நாங்கள் இதைத்தான் பேணி பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லையா, அநேக நேரங்களில் இதை பேணி பாதுகாக்கிறோம். அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது, எப்படின்னு சொல்லிச்சுன்னா, இந்த ஆத்மாவானது இந்த சரீரத்திலே தங்கி இருக்கிறபடினால இந்த சரீரம் எவ்வளவு காலத்துக்கு வாழ முடியுமோ அவ்வளவுக்கு இந்த ஆத்மாவும் இந்த சரீரத்திலே வாழ முடியும். ஆனால் வேத வசனம் சொல்கிறது, உள்ளத்திலே யூதனானவனே யூதன் எழுத்தின்படி உண்டாகாமல். எழுத்து என்பது இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னென்றால் நியாயப்பிரமாணம், நியாயப்பிரமாணமாகிய கிரியைகளின் நிமித்தம், விளங்குதுங்களா, நியாயப்பிரமாணமாகிய கிரியைகளின் நிமித்தம் விருத்த சேதனம் உண்டாகாதபடிக்கு, இருதயம் என்னும்போது சிந்தனையிலே ஒரு விருத்த சேதனம் உண்டாக வேண்டும், தேவனுக்கு என்று சொல்லி நல்ல யோசனைகளை யோசிக்கிற ஒரு இருதயம் உண்டாக வேண்டும். அந்த விருத்த சேதனம்தான் உள்ளத்திலே ஒரு யூதனை உருவாக்க முடியும். யூதனுடைய மேன்மை என்னன்னு சொல்லி அடுத்த அதிகாரத்திலே இருக்க வாசிங்க, ஒன்று ரெண்ட வாசிங்க, மூன்றாவது அதிகாரத்தில்.
இப்படியானால் யூதனுடைய மேன்மை என்ன, விருத்த சேதத்தினாலே பிரயோசனம் என்ன, அது எவ்விதத்திலும் மிகுதியாயிருக்கிறது. தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது, ஒப்புவிக்கப்பட்டது விசேஷித்த மேன்மையே.
கவனிங்க, யூதனுடைய மேன்மை என்ன தெரியுமா, மற்ற ஜனங்களை விட யூதனுடைய மேன்மை என்னன்றதை இந்த வேத வசனம் கோடிட்டு காட்டுகிறது. என்னன்னு சொல்லிச்சுனா, விருத்த சேதனமா யூதனுடைய மேன்மை? அப்படி பார்த்தா இன்றைக்கு நிறைய வேற மத மார்க்கத்தை சேர்ந்தவர்களும் அந்த விருத்த சேதனத்தை கடைபிடிக்கிறார்கள். ஆனால் வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது, இப்படியானால் யூதனுடைய மேன்மை என்ன? விருத்த சேதனத்தினாலே பிரயோஜனம் என்ன? அது எவ்விதத்திலும் மிகுதியா இருக்கிறது, அதனால எந்தவித பிரயோஜனமும் இல்லை. ஆனால் தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்திலே ஒப்புவிக்கப்பட்டது விசேஷித்த மேன்மையாமே. ஆக யூதர்களிடத்திலே கிறிஸ்து பிறந்ததுதான் விசேஷித்த மேன்மை. யூதர்களாகிய ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் மத்தியிலே, ஜனங்களுடைய இருதயத்திலே தேவனுடைய வாக்கு பிறக்கிறது தான் விசேஷித்த மேன்மை. புரியுதுங்களா? இருதயத்திலே நல்ல சிந்தனை இல்லாவிட்டால் தேவனுடைய சத்தியம் எங்களுடைய இருதயத்திலே வாசம் செய்ய முடியாது. நான் சொல்றேன், நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டா, சகோதரன் மாதிரி சொல்றேன், நீங்க அதை யோசனை பண்ணி பாருங்க, இந்த வேதத்தோடு ஒப்பிட்டு பாருங்க. திருவிருந்து எடுக்கிறத குறிச்சு வாக்கியங்கள் வருஷா வருஷம் வாசிக்கப்படுகிறது, எச்சரிப்பு நடக்கிறது. அந்த எச்சரிப்பின் அடிப்படை என்ன தெரியுமா? யாராவது அந்த எச்சரிப்பை மீறி ஒரு தண்டனைக்குள்ள போகக்கூடாது என்பதற்காகத்தான். அப்படி தேவனாலே தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த எச்சரிப்பு. அந்த எச்சரிப்பின் அர்த்தம் வந்து நீங்க எடுக்காம வெளியில நிக்கணும் என்றதுக்காக அல்ல. என்னுடைய இருதயத்திலே அநேக நாள் இருக்கிற ஒரு பாரம் இது. எச்சரிக்கிற அதே நேரத்தில் அதில் நீங்கள் பங்கு கொள்ள வேண்டும் என்ற அந்த முக்கியத்தை, அந்த முக்கியத்துவத்தை நான் சொல்ல விரும்பிக் கொள்ளுகிறேன். இன்றைக்கு ஏதோ நீங்க நான் இன்றைக்கு எடுக்கக்கூடாது என்று சொல்லி தள்ளி நிற்கிறதுனால நீங்க தப்பி போறதில்லை, நீங்கள் தேவனுடைய கரங்களிலிருந்து அறுப்புண்டு போகிறீர்கள். நான் தெரியாதனமா தான் கேட்கிறேன், ஒரு மனுஷனுடைய கைவேலையாக செய்யப்பட்ட ஒரு அப்பத்துக்கு இவ்வளவு மரியாதை கொடுத்து அதை நான் எடுத்தா நான் அடிக்கப்படுவேன் என்று யோசிக்கிற நீங்கள் உண்மையிலேயே தேவனுடைய இந்த அப்பத்தை கையில வச்சுக்கிறீங்களே? அன்றைக்கு திருவிருந்து எடுக்காதாண்டு இந்த வேத வசனத்தை நீங்க வாசிக்கிறீங்க தானே, ஜபிக்கிறீங்க தானே, பாட்டு பாடுறீங்க தானே, அது என்ன அந்த அப்பத்தை மட்டும் எடுக்காம போறது? எது முக்கியம், மனுஷ கைவேலையால் செய்த அப்பமா? அதை விட இது முக்கியம் இல்லையா? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். நீங்க உங்களை நீங்களே ஏமாத்தி கொள்ளாதீங்க. நான் சொல்றேன், மன்னிப்பு கேளுங்க, தேவனிடத்தில் ஒப்புரவாங்க, தேவனிடத்திலே வந்து சேருங்கள் என்று ஆண்டவர் சொல்றார். இல்லாவிட்டால் என்னிடத்திலே உங்களுக்கு பங்கு இல்லை. அந்த பங்கு அறுபட்டு போகிறதை விட நீங்க வெளியில நிக்கிறது நல்லதா? ஏன் நீங்க அதுக்காக பிராயசப்படுத்தக்கூடாது? பேதுருவை பாருங்க, கால கழுவினோன்னு கால கழுவ வேண்டாம்னு சொன்னார் முதல்ல. ஆண்டவர் சொன்னார், நான் கால கழுவாட்டி உனக்கு என்னிடத்துல பங்கு இல்லையண்டு. அவர் உடனே என்ன சொன்னார் தெரியுமா? அப்படின்னு தலையையும் கழுவுன்னு. யோசிச்சு பாருங்க, ஏண்டா பேதருக்கு விருப்பமே இல்ல ஆண்டவரோட பங்கு இல்லாம போறது. அவர் சொன்ன அப்படின்னா கால் மட்டும் இல்ல தலையையும் கழுவுங்க ஆண்டவர், தேவையில்லாட்டும் பரவாயில்ல நான் கொடுக்குறேன் நான் சொல்லி. இதுதான் அந்த தேவன் எதிர்பார்க்கிற இருதயம். ஆண்டவரிடத்துல பங்கு இல்லாம போற அளவுக்கு எனக்கு இருக்கவே கூடாது என்னுடைய சூழ்நிலை. என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கும் எனக்கும் பிரிவு வருகிறது என்று சொல்றதுக்கு இடமே போகக்கூடாது. அதுக்காக நான் எதையும் கொடுக்க தயாராயிருக்கிறேன். தயவுசெய்து திருவிருந்து எடுக்கும்போது இதை நீங்க கவனத்தில் கொள்ளுங்க. அப்படி ஏதாவது உங்களோட மனசாட்சி உங்களை குற்றப்படுத்துமானால் தேவன் மன்னிக்கிறதுக்கு தயவு பெறுத்தவராக இருக்கிறார். நான் சொல்றேன், அல்லேலூயா. அவரிடத்துல மன்னிப்பு கேட்டு அந்த திருப்பந்தியில சுத்த இருதயத்தோட வந்து பங்கு பெறுங்க இல்லையா? ஏன்னு சொன்னால் இந்த வேத வசனத்தை நான் கையில வச்சிருக்கு அன்றைக்கு அப்படின்னா வேதமே எடுக்கப்படாது நான் அப்படின்னா சரியா? இன்றைக்கு என்னுடைய இருதயம் தேவனோட சேர விடாமல் என்னை தடுக்குதோ அன்றைக்கு நான் பைபிளும் கையில தூக்க முடியாது, நான் வேதவசனத்தை தியானிக்க முடியாது. ஆண்டவரை எப்படி மகிமைப்படுத்துறது? எந்த வாயில நான் அவருடைய அப்பத்தை எடுக்க முடியாது என்று சொல்றனோ அதே வாயில நான் வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியுமா? யோசிச்சு பாருங்க ஒருக்கா இல்லையா? அன்பா சொல்றேன் நான், இதை உங்களை நான் குற்றப்படுத்தல, இது அறியாமையா இருந்தால் நாங்கள் திருந்திக் கொள்வோம்னு சொல்றேன். ஆண்டவர் மன்னிக்கிறதுக்கு தயவு பெறுத்தவராயிருக்கு. அல்லேலூயா. தேவனிடத்திலே சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களுடனே சேருவார். தேவனோடு சேர்ந்து வாழ்ற வாழ்க்கை மிகவும் முக்கியமானது. அதனாலதான் அங்கு வேதம் சொல்கிறது, உள்ளத்திலே யூதனானவனே யூதன். ஏனென்றால் உள்ளத்திலே யார் யூதனா இருக்க முடியும் என்று சொன்னால், யார் தேவனுடைய வார்த்தைகளை இருதயத்திலே ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, யாருடைய இருதயத்திலே கிறிஸ்துவானவர் வந்து பிறக்கிறாரோ, யாருடைய இல்லையா, யூதர்கள் குலத்தில் வந்து பிறந்த மாதிரி ஏ தேவனுடைய வார்த்தை யாருடைய இருதயங்களில் வந்து பிறக்குதோ அவர்களே உள்ளத்திலே யூதனார்கள். வெளியரங்கமாய் நாங்கள் யூதனானவர்களாய் சடங்காச்சாரியங்களை கைகொண்டு கைகள் சுத்திகரிக்குதலையும் கழுவுதலையும் பண்ணி கொண்டிருந்தால் அதனால எங்களுக்கு எந்தவித லாபமும் இல்லை, அதன் நிமித்தம் நாங்கள் ரட்சிக்கப்படுகிறதும் இல்லை. அதான் ஒரு மனக்கார வாலிபம் வந்து கேட்கலையா, என்னிடத்துல என்ன குறை, நித்திய ஜீவன் அடைகிறதுக்கு நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் சொன்னார், சின்ன பிள்ளையிலேருந்தே நீ செய்தாலும், இப்போ ஒரு விஷயம் சொல்றேன் கேளு, அதை நீ செய். அதை செய்யறதுக்கு அவருக்கு முடியல. நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு சிறு வயதிலிருந்து ஒன்று முடாம கை கொண்டு வந்தாலும் கூட தேவனுடைய அந்த நீதியை நடப்பிக்க முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் இருதயத்திலே தேவனுடைய வார்த்தை பிறக்கவில்லை. யூதனுடைய மேன்மை என்ன? தேவனுடைய வசனம் அவர்களுக்கு ஒப்புவிக்கப்பட்டது. இயேசு எங்கட கூட பரம்பரையில் பிறந்தார்னு பெருமை பாராட்டுறதுக்கு இல்ல, தேவன் ஆண்டவர் சொன்னார், தேவ வசனங்களை பெற்றுக் கொண்டவர்களை நாங்கள் தேவர்கள் என்று சொல்லுகிறார் அந்த வசனத்திலே. ஆக நீங்கள் தேவர்களாக இருக்கிறதுக்கு காரணம் தேவனுடைய வசனம் உங்களிடத்திலே வருகிறது. இந்த வசனத்தை குறித்து கடைசி நாட்களிலே எவ்வளவு அலட்சியங்கள் வருகிறது என்பதை கவனிக்கும் போது எனக்கு உண்மையிலே வேதனையா இருக்கிறது. ஏனென்று சொல்லி சொன்னால், அந்த வசனத்தை அதற்கேற்றபடி பிரசங்கிக்காததும் ஒரு பிழை இருக்கிறது, அதையும் நான் ஒத்துக்கொள்றேன். ஆனா அதே நேரத்தில் அந்த வசனத்தின் மேலே இருக்கிற ஒரு தாகம் வேண்டும் எங்களுக்கு. அந்த வசனத்தை இருக்கிற வண்ணமாவே நான் அறிந்து அதன் மூலமாய் தான் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு தாகம் எங்களுக்கு வேண்டும். ஆண்டவர் சொன்னார், நீ உன் வாயை விரிவாய்த்திற நான் அதை நிரப்புவேன் என்றார். நீங்க எவ்வளவு தூரத்துக்கு ஆண்டவரே நான் உண்மை இன்னும் அறியவனுமே, உண்மை இன்னும் கிட்டி சேரணுமே என்று சொல்லி நீங்கள் ஆவலாய் கேட்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆண்டவர் தன்னுடைய சத்தியத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைப்பார் என்பது நிச்சயம். ஹல்லேலூயா. விசுவாசிங்க, தேவனுடைய மகிமையை நீங்கள் வெளியரங்கமாவே காண்பீர்கள், உங்களுடைய வாழ்க்கை வளமுள்ளதாக மாறும் இல்லையா. இன்னைக்கு மூன்று விதமான ட்வின்ஸ் பற்றி நாங்கள் பார்க்க போறோம். ட்வின்ஸ் சொன்னா ரெட்ட பிள்ளைகள், நீங்க அர்த்தம் எடுத்துக்கொள்ள கூடாது, இருந்தாலும் இரண்டு குமாரர்கள் என்று சொல்லி மூன்று இடத்திலே வருகிற ஒரு காரியங்களோடு உங்களோட நான் இடைப்பட பேச விரும்புகிறேன். நாங்கள் யார், எங்களுக்கு உள்ளா இருக்கிற அந்த உள்ளான மனுஷன் யார் என்றது குறித்து எங்களுக்கு ஒரு தெளிவு வேணும். எங்களுக்குள்ளே அப்படிப்பட்ட தவறான மனுஷன் இருந்தால் அந்த மனுஷனை நாங்கள் வெளியேற்றிவிட்டு நாங்கள் அந்த சரியான மனுஷனாக வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம், அதுதான் அவருடைய ஆலோசனையும் கூட. என்னோடு கூட கலாத்தியர்கள் எழுதின நிருபத்திலே 4வது அதிகாரம், கலாத்தியர்கள் எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 22-23 வாசிங்க.
ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் அடிமையானவளிடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனம் உள்ளவளிடத்தில் பிறந்தவன். அடிமையாளவனிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான், சுயாதீனம் உள்ளவளிடத்தில் பிறந்தவன் வாக்குத்தத்தின்படி பிறந்தான்.
ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இல்ல, இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனா இந்த இடத்துல 2 பேரை பற்றி பேசப்படுகிறது. ஆபிரகாமுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். ஒருவன் எப்படி பிறந்தவனா? அடிமையானவன் இடத்திலே பிறந்தவன். இரண்டாவதால் சுயாதீனத்திலே பிறந்தவன். அது முதலாவது வசனத்தை வடிவா பாருங்க, 23 சொல்லப்படுகிறது. முதல்ல அடிமையானவனிடத்திலே பிறந்தது, இரண்டாவது சுயாதீனத்திலே பிறந்தது. அதை 22 போட்டிருக்குது, இப்படி 23 சொல்லுதுதான் விளங்கப்படுத்துது. எப்படி அடிமையானத்தில் பிறந்தது? எப்படி பிறந்ததான்? மாமிசத்தில் பிறந்தது. அடுத்தது ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையிலே எங்கள் இருதயத்திலே தோன்றுகிற சிந்தனைகள் மாமிசத்தின்படி பிறக்கிறதா அல்லது வாக்குத்தத்தத்தின்படி பிறக்கிறதா? ஏனென்றால் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எடுக்கிற முடிவுகளை எல்லாம் எங்களுடைய இருதயத்திலே உண்டாகிற சிந்தனையின் அடிப்படையில தான் பிறக்கிறது. அதைத்தான் நாங்கள் ஃபாலோ பண்றோம் இல்லையா. அன்றைக்கு ஏவாள் இந்த கனியை பார்த்து அவளுடைய இருதயத்திலே ஒரு சிந்தனை ஒன்று தோன்றினது. பார்க்கிறதுக்கு நல்லா இருக்குது, அதனால புசிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் போல இருக்குது. பார்க்கிறதுக்கு நல்லா இருந்து புசிக்கிறதுக்கும் இருக்கணும்னா தேவன் சும்மா வச்சிருக்க மாட்டார். அப்ப புத்தியை தெளிவிக்கிறதுக்கும் ஏற்றதுமா இருக்கும் போல இருக்குது. இப்ப இருதயத்தில் அப்படி ஒரு நினைவு வந்தது சரியா, அதனுடைய விளைவும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இங்கேயும் அப்படித்தான், தேவை ஒன்று இருந்தது, அநேக காலங்களாக ஒரு தேவை இருந்தது சரியா. பிள்ளை இல்லை என்கிற ஒரு மகா பெரிய குறை இருந்தது. அந்த குறை நிறைவேணும் என்று சொன்ன உடனே மாம்சம் ஆலோசனை சொல்லுகிறது. கவனிங்க, பிசாசு எப்பவுமே உங்களுக்கு எது இன்றியமையாத ஒரு குறை இருக்கிறதோ, ஒரு பிரச்சனை இருக்குதோ, அங்கதான் வந்து பக்கத்துல நிப்பான ஆலோசனை சொல்றதுக்கு. சரியா? ஏன்னா உங்களுக்கு நிறைய இருக்கிற காரியங்களை வந்து அவன் ஆலோசனை சொன்னா நீங்க ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க, அதை தள்ளி விட்டுருவீங்க. ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே நிறைய இருக்குது, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பரிசீலிச்சு பார்ப்போம், தேவையா இல்லன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. ஆனால் எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு நெருக்கடி இருக்கிறதோ, புரியுதுங்களா, நெருக்கடி நேரங்களிலே எடுக்கிற முடிவுகளை பற்றி தான் நான் இங்கே பேசுகிறேன். நெருக்கடி நேரங்களிலே பிசாசு மிகவும் நெருக்கமாய் வந்து அவனும் ஆலோசனை சொல்லுவான் இல்லையா? அப்படி சொல்லும் போது எங்களுடைய மாம்சத்தில் எடுக்கிற முடிவுதான் அடிமையான, அதன் அர்த்தம் என்னன்னு சொன்னால் அந்த முடிவுக்கு பின்னாலே சுதந்திரம் கிடையாது. அதனாலதான் அது அடிமையானவனிடத்திலே பிறந்ததுன்னு வேதம் சொல்லுகிறது. விளங்குதுங்களா? அடிமையான மாம்சத்தில் எடுக்கிற முடிவிலே பிறக்கிறது உங்களை என்ன செய்யும் தெரியுமா? அடிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. மாம்சத்திலே நீங்கள் எடுக்கிற முடிவும் மாம்சத்தில் எடுக்கிற உங்களுடைய எல்லா யோசனைகளுடைய பிறப்புக்கும் பின்னால ஒரு அடிமைத்தனம் இருக்கும். நீங்கள் அதிலிருந்து விடுபட முடியாத ஒரு சூழ்நிலை வரும். நீங்க விரும்பினாலும் நீங்க உங்களுக்கு அது பாரமா இருக்குது, உங்களுக்கு அது இடைஞ்சலா இருக்குது, உங்களுடைய ஓட்டத்துக்கு அது தடையா இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சாலும் கூட உங்களால் அதிலிருந்து விடுபடவே முடியாது. அது உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கும், ஆனாலும் உங்களுக்கு அதை விட்டு விலக முடியாது. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க, வாக்கு தத்துவத்தின்படி வர்றது காலம் எடுக்கலாம், பொறுமையா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கலாம், ஆனாலும் அதை என்ன செய்யாது? வேதனைப்படுத்தாது. அதனாலதான் நீதிமொழியை சொல்லப்படுது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அந்த ஐஸ்வர்யம் என்ன செய்யாதாம்? மிச்ச ஐஸ்வர்யம் என்ன செய்யும்? அதுக்கு பின்னாலே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே வருகிற ஐஸ்வர்யம் மாத்திரம் நல்லா இருக்கு. அதனாலதான் ஆபிரகாம் அண்டைக்கு அந்த ராஜா கொண்டு வந்து தரைக்கு என்ன சொல்லிட்டார்? வேணாம்ன்றார். நீ என்ன ஐஸ்வர்யவானாக்காதையப்பா, என்ன உன்னுடைய ஐஸ்வர்யத்தில் நிறைய பிரச்சனை இருக்குது, உனக்கு அது எங்கேருந்தே வந்தேன்னு தெரியாது, நீ யாரையெல்லாம் கொள்ளையடிச்சு எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு ஆண்டவர் தருகிறது இயற்கையாகவே நீதியான முறையிலே ஆண்டவர் என்னுடைய மந்தையை பெருக பண்ணுகிறார், அதனாலே நான் ஐஸ்வர்யவான இருக்கிறேன். இன்றைக்கு இன்கம் டேக்ஸ் வந்தால் எனக்கு சுத்தமான கைகள் இருக்குது. ஹல்லேலூயா. இன்கம் டேக்ஸை கண்டு பயப்படாத தேசமே கிடையாது இல்லையா? எதனால? யாருக்கு மறைக்க வேணுமோ அவன் தான் பயப்படுவான். ரெண்டு கையும் சுத்தமா இருக்குய்யா. ஆபிரகாம் சொல்ற, ரெண்டு கையும் சுத்தமா இருக்கு, உன்னுடைய ஐஸ்வர்யம் எனக்கு தேவையில்லை, என்ன நீதி என்ன ஐஸ்வர்யமானாக்க என்னை அழைத்தவருக்கு முடியும். உள்ளத்திலே யூதனானவனுடைய சிந்தனைகள் எப்படி இருக்கும் என்றதை பாருங்க இல்லையா? குறுக்கு வழியில வருகிற ஐஸ்வர்யங்கள் எல்லாவற்றிலையும் ஒரு கேடு இருக்கும், ஒரு கண்ணி இருக்கும், நீங்கள் அதை அறிந்து கொள்ள முடியாது. சீக்கிரத்திலே பணக்காரனாகி விடலாம், சீக்கிரத்திலே விடுதலை ஆகி விடலாம், சீக்கிரத்திலே நீங்கள் எதிர்பார்த்த அந்த நிலைமையை அடைந்து விடலாம் என்று சொல்லி உங்களுக்கு எல்லாம் ஆசை காட்டுவான். ஆனால் நீங்கள் பிரச்சனையிலே மாட்டிக்கொள்ளும் போதோ அவன் அங்கே இருக்க மாட்டான், நீங்க தனியா தான் இருப்பீங்க, அந்த பிரச்சனைகளோடு நீங்க தனியா தான் இருப்பீங்க. தயவு செய்து உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த யூதன் மாம்சத்திலே பிறக்கிறானா அல்லது வாக்கு தத்துவத்தின்படி பிறக்கிற, என்ன வாக்கு தத்துவத்தை பெறுவதற்கு உங்களுக்கு என்ன வேண்டியதா இருக்காம்? பொறுமை வேண்டியதா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அதனால ஆபிரகாம் இன்னும் ஒரு 25 வருஷம் வெயிட் பண்ணித்தான், 75 வயசுல சொன்னார், இன்னொரு 25 வருஷம் வெயிட் பண்ணித்தான் அந்த வாக்கு தத்துவத்தின் மகனை பெறக்கூடியதா இருந்தது. காலம் தாமதிக்கிறதுனால ஒண்ணும் இல்லை, ஆனால் வேதம் சொல்கிறது அது தாமதித்தாலும் அது வரும், அதுக்கு காத்திரு. தாமதிக்கிறார் என்று சொல்லி சவுல் ஆராதனையை செய்ய வழிக்கிட்டு கடைசியில பெற்றுக்கொண்ட சாபம் பயங்கர மோசமானது இல்லையா? 7 நாள் வெயிட் பண்ணோம், இன்னொரு 2 நாள் வெயிட் பண்ணி இருக்கலாமே. என்ன நடந்தது? ஜனங்கள் விட்டு போகிறதையும் எதிரிகள் வந்து அங்க இருக்கிறதையும் பார்த்து பயந்தான். கடைசியில் என்ன நடந்தது? தற்கொலை செய்து கொள்ள வேண்டிய அளவுக்கு அவனுடைய நிலைமை போயிட்டு, இதுல வாசிங்க இன்னொரு வசனம், அதே ரோமர்ல இல்ல சாரி கலாத்தியர்லயே வாசிங்க, நாலுல வாசிங்களா, இப்ப நீங்க வாசிங்க 29:30 வாசிங்க.
சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்து பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆவிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அடிமையானவனின் மகன் சுயாதீனம் உள்ளவளுடைய குமாரனோடே சுதந்திரவாளியாயிருப்பதில்லை, ஆகையால் அடிமையானவளையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளு என்று சொல்லுகிறது.
ஹல்லேலூயா. நானா எழுதி கொண்டு வந்த இந்த வார்த்தைகளை உங்களோட வேதத்திலையும் அதானே இருக்குது. ஆக நீங்க என்ன செய்யணும், உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த மாம்ச சிந்தைய அதனுடைய யோசனைகளையும் என்ன செய்யணும், வெளியில தள்ள வேணும். அது இருக்குமா இருந்தா என்ன நடக்குமா, வேதனை உண்டாகும். அன்றைக்கு வேதனைப்படுத்தினது போலவே இன்றைக்கும் வேதனை. மாம்சத்தின்படி பிறக்கிற எல்லாமே ஆவிக்குரியவனை துக்கப்படுத்திக் கொண்டா இருக்கும். ஆக மாம்சத்தினுடைய அந்த அடிமையானவனையும் அந்த அடிமையின் பிள்ளையும் ரெண்டு பேரையுமே வழி நினைப்பு. அதனால ஆபிரகாம் ஆகாரையும் இல்லையா இஸ்மவேலையும் ரெண்டு பேரையும் சேர்த்து தான் அனுப்பிவிட்டார். இன்னைக்கு ஆகார ஃபேன் குளப் எல்லாம் இருக்குது, ஆகாரம் இருக்கா அனுப்பினாங்கன்னு சொல்லி பரதாகப்படுறது. அது அடிமைத்தனத்தில் இருந்து பிறந்தது. தேவநிதிக்கு முன்பாக நான் கேள்வி கேட்க முடியாது. அது அதை விட பரிசுத்தமானது ஒண்ணுமே கிடையாது. அது சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அது நியாயமும் கூட. இன்னைக்கு பாருங்க ஏன்னு சொல்லி சொன்னால், ஒருக்க வேகமா டக்குன்னு இருக்க அந்த அந்த வசனத்துக்கு போவோம் இருக்க வாங்க. ஆதியாகமம் 17 அங்கதான் ஆபிரகாமுடைய ஆண்டவர் பேசுகிறார். பேசி இந்த ஆசீர்வாதம் என்ன என்பதை குறித்து ஒரு ஒரு சின்ன ஒரு காரியத்தை உங்களுக்கு காண்பிக்க கொடுக்குறேன்டா. ரெண்டுக்கு நீங்க வித்தியாசம் வழங்கிக் கொள்ளணும். ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வெறும் சம்பத்துகளும் சொத்துக்களும் மாத்திரம் ஐஸ்வர்யம் என்று நீங்கள் நம்பிக்கொண்டிருந்தீர்களானால், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்பது வெறும் உலகத்தினுடைய சம்பத் என்று நீங்கள் நம்பிக்கொண்டிருந்தீர்களானா, இன்றைக்கு ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 17:20 வாசிங்க.
இஸ்மவேலுக்காக நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன், நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாய் பலுகவும் பெருகவும் பண்ணுவேன். அவன் 12 பிரபுக்களை பெறுவான், அவனை பெரிய ஜாதியாக்குவேன்.
பாருங்க, இவ்வளவத்தை உங்களுக்கு சொன்னா நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. போதுமா இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு? இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு போதுமா? இது இஸ்மவேலுக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதம். ஆசீர்வதிக்கிறார், ஆசீர்வாதத்துக்குள்ளால வருகிறது தான் சொல்றார். அப்படியானா ஈசாக்கு என்ன வித்தியாசம்? அடுத்த வசனத்தை வாசிங்க 21.
வருகிற வருஷத்தில் குறித்த காலத்திலே சாராள் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோடே நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்றார்.
புரியுதுங்களா? இஸ்மவேலுக்கு கொடுத்ததெல்லாம் சரிதான், ஆனா இஸ்மவேலோட ஆண்டவருடைய உடன்படிக்கை இல்லையா? புரியுதுங்களா? ஏனென்றால் தலைமுறை தலைமுறையாக என் உடன்படிக்கையை நான் காப்பேன் என்று சொன்ன வாக்கு தத்தம் ஈசாக்கு மாத்திருந்தான் உண்டு. ஹல்லேலூயா. அந்த உடன்படிக்கை என்ன தெரியுமா? தேவன் கூடவே இருந்து நடத்துகிற அந்த வழி நடத்துகிறார். ஹல்லேலூயா. என்னதான் பிரயோசனம், பணக்காரனாகி ஐஸ்வர்யனாகி தேசங்களை நீங்கள் கட்டி ஆழ்ந்தாலும் கர்த்தர் உங்களுடனே கூட இல்லை என்று சொல்லி சொன்னால் என்ன பிரயோசனம் ஐயா, என்ன வாழ்க்கை அது? அதான் மோசே சொன்னார், உங்களுடைய சமூகம் என்னோடு கூட வரையில்லையா, வேண்டாம், அதை விட கானானுக்கு போகாமலே நாங்க இருக்கலாம், நீர் இல்லாத கானான் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. ஏன்னா உள்ளான மனுஷன், அந்த உள்ளான அந்த தேவன் எதிர்பார்க்கிற யூதனுக்குத்தான் இப்படிப்பட்ட சிந்தனைகள் உண்டு. மற்ற மாம்சத்தில் பிறக்கிற மனுஷன் என்ன செய்வான் தெரியுமா? அவன் உலகத்தை நோக்கி பார்ப்பான், உலகத்தில் இருக்கிற காரியங்களை பார்ப்பான். கிட்டத்தட்ட லோத்து மாதிரி பார்த்துட்டு நில சமதரையும் நீர்வளமும் பொருந்தின இடம்னு சொல்லி பூமியினுடைய பசுமையை பார்த்து அதை நோக்கி ஓடுகிற ஒரு ஓட்டம். ஆனா ஆபிரகாமுடைய விசுவாசமோ, என்னை தேவன் எந்த தேசத்துக்கு கொண்டு போனாலும் அங்கே ஒரு பசுமை புரட்சி ஏற்படுத்த அவர் வல்லவராயிருக்கிறார் என்பதுதான் ஆபிரகாமுடைய விசுவாசம். ஹல்லேலூயா. பாருங்க, உள்ளத்திலே ஒரு மனுஷன் பிறக்க வேண்டும் ஐயா. தேவ வசனத்தை தாங்கி வருகிற யூதனாகிய கிறிஸ்து என்கிற அந்த ராஜசிங்கம் ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியிலே தேவனிடத்திலே தேடி வருகிற பிள்ளைகள் மத்தியிலே பிறக்க வேண்டும். ஏண்டா அந்த மாம்சத்தில் இருக்கும் வரைக்கும் அப்படி ஒரு போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும். நல்ல ஆலோசனை மாதிரி ஒரு பக்கத்தால ஒன்று மாம்சம் வந்து சொல்லும், அது அடிமைத்தனத்துக்கு உங்களை கொண்டு போகும். தயவு செய்து நீங்க அதை மறந்துடாதீங்க. அது ஒரு கண்ணி மாதிரி, அந்த கண்ணியில நீங்க மாட்டினீங்கன்னா அதுல வெளியில வர்றதுக்கு வருஷங்கள் ஆகும். சில பேர் வராமலே போயும் இருக்கிறார்கள். தயவு செய்து விளங்கிக் கொள்ளுங்க. ஏனென்று சொன்னால் தேவன், அதாவது தேவனுடைய ஆசீர்வாதங்களும் அந்த வாக்கு தத்தங்களும் சில வழியில எங்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி அழகாகவோ வேகமாகவோ பெருசாகவோ இருக்கிற மாதிரி தெரியாது. சில வழியில அதை அடைகிறதுக்கு சில என்ன சொல்லுவாங்க, உம்வேக் அப்படின்னு சொல்லுவாங்க, சில வேறு சுற்று வழிகளை ஏற்படுத்த வேண்டும். விசேஷமா கானானுக்கு போற அந்த பாதையை நீங்க பார்த்தாலே தெரியும், அது எவ்வளவு தூரத்துக்கு அவர்கள் 40 வருஷ காலம் அவர்கள் நடந்து சுற்றி அடிச்சு போக வேண்டியிருந்தேன்னு சொல்லி. ஆனாலும் அது பூரண ஆயுசை கொடுக்கக்கூடிய ஒரு தேசம், அது பட்சிக்கிற தேசம் அல்ல. விளங்குறீங்களா? அது பட்சிக்கிற தேசம் அல்ல. ஆக நல்லா விளங்கிக் கொள்ளணும். பாருங்க, 1 பேதுரு 2:16 எடுத்து வாசிங்க. இந்த யூதனை பத்தி அங்கே ஒரு வார்த்தை ஒன்று வருது கிட்டத்தட்ட. 1 பேதுரு 2:16,
சுயாதீனம் உள்ளவளா இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை சுக்குணத்துக்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாயிருங்கள்.
அல்லேலூயா. நீங்கள் மாம்சத்துக்கு அடிமைகளாயிலாதபடிக்கு உள்ளத்திலே யூதனானவன் எப்படி இருக்க வேண்டுமாம், தேவனுக்கு அடிமைகளாக இருக்க வேண்டும். சுயாதீனம் என்ற என்ன? சுதந்திரம், விடுதலையான இஸ்ரவேலன். விடுதலையான இஸ்ரவேலன் பூமியில தான் விடுதலை, ஆனா அவன் யாருக்கு அடிமை தெரியுமா? தேவனுக்கு அடிமை. அதனாலதான் மரியாள் சொன்னால், நான் தேவனுக்கு அடிமை, நான் சுதந்திரவாளிதான், ஆனாலும் நான் எப்பொழுதுமே தேவனுக்கு அடிமை. இந்த வசனம் அழகாக சொல்லுது, சுயாதீனம் உள்ளவர்களா இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்துக்கு மூடலாக கொண்டிராமல். மூடலாக என்ன? தமிழ்ல தானே எழுதியிருக்கு, டோச்சில வாசிங்க. டோச் பீபிள் அதாவது அங்கி மூடலாக என்ன தெரியுமா? மூடுகிற அங்கி, மூடலாகன்றது அங்கியை தான் சொல்லப்பட்டிருக்குது. அதுல டச்சிலே அழகா டெக் மண்டில் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதாவது எனக்குள்ள இருக்கிற அவ்வளவு அசிங்கத்தையும் நான் என்ன செய்யறேன், யூதன் என்கிற ஒரு அங்கியினாலே என்ன செய்யறேன், நான் மூடிக்கொள்ளுகிறேன். ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்ற பெயர்ல எனக்கு ஒரு அங்கி இருக்குது, ஆனா உள்ளுக்குள்ள நான் யாரு? அதே பழைய மனுஷன். அதுக்கு நான் போத்துக்கிற போர்வைதான் ரட்சிப்பு என்கிற வஸ்திரம். அதைத்தான் பேதுரு சொல்றார், சுயாதீனம் உள்ளவர்களாயிருந்தும் உங்கள் சுயாதீனத்தை, உங்களுடைய ரட்சிப்பை துர்க்குணத்துக்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாயிருங்கள். மறைக்குது, அது எல்லாத்தையும் தான் மறைக்குது. ஆனால் அவர் என்ன சொல்ற என்றால், ரட்சிப்பால உங்களை போத்தி கொண்டு தெரியாதீங்கப்பா, உள்ளுக்குள்ள மனம் மாறுங்க. வெளியில நீங்க ஆக்களுக்கு காண்பிக்கிறதுக்காக ரட்சிக்கப்பட்டதோ, ஒரு சிலுவையை தொங்க போட்டுட்டோ, அல்லது கிறிஸ்தவ பேர்களை தரிச்சு கொண்டோ நான் வெளியில கிறிஸ்தவன் என்று காட்டி கொண்டு தெரியாதீங்க. முதல்ல உங்களுக்குள்ள அந்த மனமாற்றம் வரவில்லை என்று சொல்லி சொன்னால், உங்களுக்குள்ள அந்த இருதயத்தில அந்த யூதன் தேவ வசனத்தை தாங்கி நடக்கிற அந்த யூதன் பிறக்கவில்லை என்று சொல்லி சொன்னால், இந்த வாழ்க்கை வீணான வாழ்க்கை. அல்லேலூயா. என்னையும் சேர்த்தான் சொல்றேன், அந்த வசனம் என்னையும் என்ன செய்து புடமுடுது. நான் கேட்ட நாட்கள்ல இருந்து என்ன புடமூட்டுக்கொண்டு தான் இருக்குது. இந்த பூமியில வாழும் வரைக்கும் அதை என்ன புடமூட்டுக்கொண்டு தான் இருக்கு. அதுக்கு நாங்க தப்பி போகவே முடியாது. ஆனா நல்லது என்னடா, அது புடமுட நாங்க திருந்தி கொண்டிருக்கிறோம். அது புடமுடுறத விட்டுட்டு தான் சொன்னா நான் ரொம்ப கெட்டு போடுவேனே, நான் நல்லவனு நினைச்சு கொண்டு வந்துடுவேனே, நான் செய்யறெல்லாம் சரியன்னு எனக்கு யோசிப்பேனே. அது என்ன திருத்துறபடினாலதானே நான் திருந்துறேன், அது என்ன திருத்தாட்டி நான் கெட்டு போயிடுவேன். அதான் ஆண்டவர் சொன்னார், தேவன் உங்களை சிட்சிக்காக இருந்தால் நீங்கள் யாரா இருப்பீர்கள் நீங்க சொல்ல தேவையில்லை. ஆனா உங்களுக்கு இந்த வசனம் தெரியும், தேவன் உங்களை சிட்சிக்காவிட்டா நீங்க யார் மாதிரி இருப்பீங்கன்றதை நீங்க நினைச்சு கொள்ளுங்க. அதோட இன்னைக்கு வீட்டை போய் தயவு செய்து இந்த 2வது ரோமர் 2வது அதிகாரத்தை வீட்டை போய் வாசிருங்க. இன்னைக்கு அது குறித்து நிறைய பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. சரியா, கடைசி வசனத்தை நான் எடுத்தாலும் நீங்க அதை யோசிக்கணும், எதுக்காக அந்த கடைசி வசனத்தை அவர் அப்படி எழுதி இருக்கிறாரு, அதுக்கு மேல என்னெல்லாம் வருதுன்றதை வீட்டில் போய் ஆறுதலாக இருக்க வாசி பாருங்க. இது முதலாவது. சரியா, ஆபிரகாமுடைய ரெண்டு குமாரர்கள். இன்னொரு இடத்துல பார்ப்போம், லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 15வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை பாருங்க.
பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு இரண்டு குமாரர் இருந்தார்கள்.
ஹலலூயா, என்ன அதிசயமா இது! ஒரு மனுஷனுக்கு ரெண்டு குமாரர் இருக்கிறது, இருக்குன்னு தானே, அல்லது இருக்கலாம் தானே? அதுக்கு பிறகு என்ன சொல்றாருன்னு பாருங்க.
இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆத்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆத்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளுக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்துக் கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆத்தியை அழித்து போட்டான்.
போதும், இந்த கதை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆக இப்படி ஒரு மகன், தகப்பனுடைய சொல்ல கேட்டுக்கொண்டு தகப்பனுடைய வாழுகிற இன்னொரு மகன், ரெண்டு பேர். இதுல வேதம் எங்களுக்கு என்ன சொல்லி தருகிறது என்று சொன்னால், ஒன்று தேவனோடு சார்ந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு சபைக்கு போறது என்றாலே அநேகர் அதை விரும்பாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? காவி கட்டாத குறையா போயிருது, சபைக்கு போனா துறவி ஆயிடுவாங்க போல இருக்குன்னு நினைச்சுதான் அநேகம் பேர் சபைக்கு வர்றதே பயப்படுறாங்க. இந்த உலக சந்தோஷம் எல்லாத்தையும் நாம் விட்டுட்டு வரணுமா? வந்தா ஒன்னும் செய்யலாதே. சந்தோஷம் என்றது என்னன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாதபடினாலதான் அவங்க நினைக்கிறாங்க. இங்க வந்திருக்கிறார்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்க தானே? ஆமென், ஹல்லேலூயா. நான் கேட்டதுக்காவது சொல்லுங்க. அப்ப நீங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா தான் உலகத்தில் இருக்கிறவனுக்கும் ஒரு நம்பிக்கை வரும், கிறிஸ்தவ சபைக்குள்ள போனாலும் சந்தோஷமா இருக்கலாம் போலதான் இருக்குது. சரியா, அது எந்த சந்தோஷம்? அது வேதனையை கூட்டாத ஒரு சந்தோஷம் இல்லையா? அது வந்து என்ன செய்யாது, வேதனையை கூட்டாத ஒரு சந்தோஷம். ரட்சிக்கப்படுகிறோம் என்கிற அந்த சந்தோஷம் இல்லையா, தேவன் எனக்கு சகாயரா இருக்கிறார் என்று சொல்லுகிற அந்த சந்தோஷம் இல்லையா, ஆண்டவருடைய வாக்கு தத்துவங்கள் எல்லாம் எனக்கு உரிமையா இருக்குது என்று சொல்லுகிற அந்த சந்தோஷம். உலகத்தில் அந்த சந்தோஷம் இருக்குதா? அப்படியே ஏதாவது ஒரு சந்தோஷம் உலகத்தில் இருக்குமா இருந்தாலும் அதுக்கு ஒரு விலை இருக்குது. ஹல்லேலூயா. ஆனால் சபையில் இருக்கிற சந்தோஷங்களுக்கு அவரே விலை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்காகவும் உங்களுக்காகவும் அவரே அந்த விலையை கொடுத்திருக்கிறார். நானும் நீங்களும் இலவசமாய் பெற்றுக் கொண்டிருக்கிறோம், இலவசமாய் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். பாருங்க, யாக்கோபு நிருபத்திலே அவர் இப்படி எழுதுறார், 4:4 எழுதுறார். பாருங்க என்ன நடக்குதாம், வாசிங்க அத. யாக்கோபு 4:4.
விவசாரரே, விவசாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகனாயிருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாயிருக்கிறான்.
பாருங்க, இந்த மகன் உலகத்தை சிநேகித்ததுனாலே உலகத்தில் உள்ள நன்மைகளை அனுபவிக்க வேண்டும் என்று விரும்பினதுனாலே தகப்பனிடத்திலிருந்து பாவத்தை பிரித்துக்கொண்டு என்ன செய்தான், வெளியில போயிட்டான். போய் என்ன செய்தான், வேதம் பாருங்க எவ்வளவு தீர்க்க தரிசனமா அந்த வசனத்தை சொல்லுதுன்னு சொல்லி. உலகத்தை சிநேகிக்கிற ஒவ்வொருவருக்கும் வேதம் கொடுக்கிற பேர் என்ன? இல்ல இல்ல, இந்த வசனத்திலே பாருங்க எப்படி கூப்பிடுபடுதாவைய, விபச்சாரரே. உலகத்தை சிநேகிக்கிற ஆட்களுக்கு வேதம் கொடுக்கிற பேர் என்ன தெரியுமா? அவன் என்ன செய்தான், விளையகுமாரன் என்ன செய்தான், அவனும் அதுதானே செய்தான். ஆக நாங்க நல்லா விளங்கிக்கொள்ளோம்னு சொச்சினால், உலகத்தை சிநேகிக்கும் போது தேவனுக்கு நாங்கள் பகைஞராகிறோம். ஏனென்று சொச்சினால், இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் அதுக்குள்ளே வருகிறபடி நான் வேற வழி இல்லை. உலகத்துக்குள்ளே சிநேகமா இருந்து கொண்டு தேவனுக்கும் சிநேகமா இருக்க முடியாது. விளங்குதுங்களா? உலகத்துக்குள்ள சிநேகிதமா இருந்து கொண்டு தேவனுக்குள்ள சிநேகிதமா இருக்க முடியாது. யாராவது ஒரு ஆளை நாங்கள் பகைச்சுதான் ஆக வேண்டும், அது நீங்க தவிர்க்க முடியாத ஒன்று. அப்படி நீங்க பகைக்க இல்லைன்னு சொல்லி சொன்னால் நீங்க சிநேகிக்க இல்லைன்னு அர்த்தம் தான் சொல்றேன். சரியா, பகை வந்தே தீரும். நான் சொல்றேன் பகைப்பீங்க. ஏதோ ஒரு கட்டத்தில் அந்த தேவனுடைய கற்பனைகள் உங்களுக்கு விரோதமா இருக்கும், அந்த இடத்துல பகைப்பீங்க. அது வரைக்கும் இருப்பீங்க, ஒரு கட்டத்துல உங்களை அதை செய்ய வேண்டாம்னு சொல்லும் போது அப்ப பகைப்பீங்க, அப்ப சபைக்கு எதிர்த்து எழும்பி நிற்பீங்க, அப்ப சபையை விட்டு சிறுவலையில வெளியில போக பார்ப்பீங்க. அப்ப இவ்வளவுக்கு என்ன, தேவனே வேண்டாம்னு சொல்லி பின்மாற்றமா கூட போறதுக்கு சந்தர்ப்பங்கள் உண்டு. உலக சிநேகம் உள்ளான மனுஷன் யாரை சிநேகிக்கிறான், தகப்பனுடைய வீட்டையா அல்லது உலகத்தையா? ஏண்டா இங்க இருந்து கொண்டு கூட உலகத்துல போய் சுத்தி போட்டு வரலாம், வழங்குனீங்களா? தகப்பன் வீட்டுக்கு வந்தாலும் கூட வெளியில போய் ஆறு ஆட்டமெல்லாம் ஆடிட்டு இரவு விட்ட வந்துவான் தகப்பன் வீட்டை, சரியா? ஆனா அவனுடைய முடிவை பாத்தீங்க, ஒரு கட்டத்துல அவனுக்கு ஒரு சந்தோஷம் உண்டு சொல்லி அவன் போறான். நான் முதல்ல சொன்னது மாதிரி தான், அது கண்ணி என்றதை தெரியாம போறான். கடைசியில் அவனுடைய நிலைமை என்னன்னு யோசிங்க, பன்றிகளுக்கு வைக்கிற தவிட்டையாவது யாராவது தனக்கு தருவாங்களான்னு சொல்லி நினைக்கான். அவனுக்கு அது கூட கிடைக்கல. ஒரு பன்றிக்கு, சரியா, கிடைக்கிற மரியாதை கூட அவனுக்கு கிடைக்கல. அதான் அந்த பூஸ்ட் ஃபேக்டரியில வேலை செய்யும் போது கொஞ்சம் அநியாயமா நடத்தப்படுறோம்னு சொல்லி ஒரு சில பேர் முறப்பாடு செய்த போது ஒரு ஆள் போய் சொன்னாராம் அவருடைய ஷெஃப்ட, நீ இந்த பண்டிகை கொடுக்குற இது கூட எனக்கு கொடுக்கலையேன்னு சொல்லி, சரியா? அவன் என்னன்னா, அது செத்தா கிலோ 2 euro நான் விற்கலாம், நீ செத்தா நான் என்ன செய்யறேன்னு சொல்லி. என்னபடியா அதுக்கு செத்தாலும் அது விலை போகுதுப்பா, உனக்கு விலையே கிடையாது, உனக்கு காசு போட்டு தான் நான் உன்னை அடக்கம் பண்ணுவேன். இது உலகத்தினுடைய பார்வை. நமக்கு என்ன இல்லாமன்னு பாருங்கப்பா, தேவ மகிமையே தன்னுடைய ரூபமாய் படைக்கப்பட்ட மனுஷனுடைய நிலைமை என்னன்னு பாருங்க. இப்ப உலகம் என்ன சொல்லுது தெரியுமா, நீ பண்டி அளவு கூட உனக்கு வேத் கிடையாது, நீ கேவலம் இல்லையா, அவ்வளவு தூரத்துக்கு எங்களோட நிலைமை கீழே போயிட்டு இல்லையா? இளையகுமாரன் தகப்பனுடைய ராஜ்யத்திலிருந்து பிரிக்கப்பட்டதுனாலே, உலக சிநேகத்தினாலே பிடிக்கப்பட்டு, என்ன சொல்றது, வஞ்சிக்கப்பட்டதுனாலே, ஏமாற்றப்பட்டதுனாலே அவனுடைய நிலைமை என்னவா இருக்குன்னு பாருங்க. அந்த தவிட்டையாவது தருவாங்களா அப்படின்னு சொல்லி, ஆனா அவனுக்கு அது கூட கிடைக்க இல்லையா? அப்பதான் அவனுக்கு ஒரு தெளிவு வந்தது. நல்லா யோசிங்க, உலக சிநேகிதம் தேவனுக்கு விரோதமான பகை. இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறேன், பிலிப்பியர்ல வாசிங்க, பிலிப்பியர்ல 3:18 வாசிங்க தயவு செய்து.
ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகந்தரம் சொன்னேன், இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன். அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை அவர்களுடைய இலட்சியே, அவர்கள் பூமி கடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள்.
பாத்தீங்களா, வேற யாரை பற்றியும் பேசல, ரட்சிக்கப்பட்டவர்களை பற்றி தான் நான் பேசுறேன். நாங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களா இருந்தால் வேறு விதமாய் நாங்கள் சிந்திக்க கூடாது, தேவனுக்கு ஏற்ற பிரகாரம் சிந்திக்க வேண்டும் இல்லைங்களா? தயவு செய்து நான் உங்களுக்கு இது உங்களுக்கு நான் நிறைய பேர் சொல்லி இருக்கலாம், இருந்தாலும் நான் சொல்றேன். வேத வசனத்தை தெரிகிறது அறிகிறது என்றது ஒன்று உண்டு, அது மாத்திரம் எங்களுக்கு பயன்படாது, அதை நான் அப்பியாசப்படுத்த வேண்டும், பிராக்டிக்கலா நான் அதை பயன்படுத்த வேண்டும். கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன், இந்த வசனம் எல்லா சின்ன பிள்ளை வரைக்கும் சொல்லுவாங்க இங்க. ஆனா அந்த வசனம் எனக்கு தெரிஞ்சிருக்கிறதால மட்டும் நான் உயர்ந்தவன் அல்ல, அந்த வசனத்தை என்னுடைய வாழ்க்கையிலே நான் அப்பியாசப்படுத்துகிறேனா கேள்வி. கர்த்தரன் மேய்ப்பராய் இருக்கிறார் என்றால் என்னெல்லாம் செய்வார் மேய்ப்பர், என்ன செய்வார், பாதுகாப்பார் இல்லையா? எனக்கு தேவையான எல்லாத்தையும், அதான் அந்த பாட்டு பாடினோம் இல்லையா, இல்லையா, என் தேவைகளை நீர் அறிவீர், என் தேவைகள் எல்லாம் அவர் என்னவா இருக்கிறாரா, அவர் அறிந்தவராய் இருக்கிறார். அவர் என்னுடைய மேய்ப்பரென்று நான் விசுவாசித்தால் எனக்கு என்ன தேவையோ அது எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். ஏற்ற வேளையிலே அவர் எனக்கு போஷித்து என்னை காப்பாற்றுவார். அல்லேலூயா. சும்மா என் மேய்ப்பராயிருக்கிறேன்னு பாட்டு பாடிட்டு போறதில்லை, அந்த பாட்டு பாடைக்கு அந்த அந்த வாய்ஸ் ஐட்டம் சொல்லுவாங்க, அந்த ஞானம் எனக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த வாழ்க்கையில எனக்கு ஒரு தேவை வருதா, அதை அவர் அறிந்திருக்கிறார். அதான் ஆபிரகாம் சொன்னார், அங்கே பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும், ஏனென்றால் அவர் அறிந்தவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல வழங்கிக் கொள்ளுங்க, வசனத்தை தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க நல்லது, அதே நேரத்தில் அந்த வசனத்தை உபயோகிங்க உங்களோட வாழ்க்கையில, பாவீங்க, அது கிரியை செய்ய விடுங்க. அதனால பெரிய விசுவாசத்திலே வல்லவனாகிறது அங்கதான். ஆபிரகாம் வல்லவனானதுக்குரிய காரணம் என்ன தெரியுமா, அதை பிராக்டிக்கலா அவர் யூஸ் பண்ணதுனால தான். வாய்ப்பாடு மாதிரி சொல்றதுல ஒண்ணும் இல்ல, அது இருதயத்தில நிறவில நான் நிரம்பும் போது அதனுடைய வாழ்க்கையில என்னுடைய அப்பியாசமா இருக்கும். எல்லாரும் நடுங்கிக் கொண்டிருக்கலாம், நான் மட்டும் சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்லி சொன்னால் அந்த வார்த்தை என்ன சுற்றி நிக்குதுன்ற அர்த்தம். ஹலலூயா. நெருப்புக்குள்ள போடலாம், கூட தூக்கி கொண்டு போனவங்களே பஸ்மமாய் போகலாம், ஆனால் அவங்க மூன்று பேரும் சுத்தி கொண்டு வருவாங்க. ஏனென்றால் அங்கே ஒருத்தர் கூட இருக்கிறார். அதான் அவர் சொன்னார், வாக்கு தத்துவம், நீ அக்கினியிலே போகும்போது உன்னை அது பற்றாது, அக்கினி ஜுவாலை கூட உன்னை பற்றாது. ஏனென்றால் அங்கே அவர் இருக்கிறார். விளங்குதுங்களா? சோதனைகள், அதாவது வேத வசனம் சொல்றது, சோதனையோடு கூட சோதனைக்கு தப்பித்து போகும் போக்கையும் உண்டு பண்ணுவார். என்ன போக்கையா? அங்கே அவர் இருக்கிறார். அந்த சோதனையிலே நான் இருக்கும்போது என்னோட கூட அவர் இருக்கிறார். இதுதான் ஈசாக்கு ஆண்டவர் சொன்ன அந்த உடன்படிக்கை. அவர் அந்த உடன்படிக்கை தான் என்ன பொறுத்த வரைக்கும் பெரிய ஆசீர்வாதம். விளங்குறீங்களா? இந்த உடன்படிக்கை தான் பெரிய ஆசீர்வாதம். என்னது? கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார், கர்த்தர் என்னோட கூட வருகிறார், கர்த்தரனுடைய தேவைகளை எல்லாம் அறிந்திருக்கிறார், கர்த்தர் என் பிரச்சனைகளை சந்திக்கிறார். ஹல்லேலூயா. இது உள்ளான மனுஷன் யூதனாக மாறும்போதுதான் இந்த வெளிப்பாடுகள் எங்களுக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. வெளியான மனுஷன் யூதனாக இருந்து ஒரு பிரயோசனமும் இல்லை, உள்ளான மனுஷன் யூதனாகும் போதுதான் இப்படிப்பட்ட வெளிப்பாடுகள் எங்களுக்குள்ளே உண்டாகும். அப்பொழுதுதான் நாங்கள் அதை கையாள முடியும். இல்லாவிட்டால் நாங்கள் பலவீனரத்தான் இருப்போம், விழுந்து விழுந்து எழும்புவோம், தடக்கப்பட்டு விழுவோம், கண்டதெல்லாம் கண்டு பயப்படுவோம், கேள்விப்படுற செய்திகள் எல்லாம் எங்களை கலங்கடிக்கும். ஏன்? நாங்கள் வெளியரங்கமாய் வெறும் யூதரன்கிற அங்கேயே மாத்திரம் போட்டுக்கிறபடினால. உள்ளுக்குள்ள எங்களுக்கு என்ன பேர்? தொடநடுங்கி. உள்ளுக்குள்ள என்ன பேர்? நாங்கள் யூதன் இல்லை, தொடநடுங்கி. வேசல வாச்சு பாருங்க, யுத்தம் மண்டு வந்துட்டா ஆண்டவர்கிட்ட போய் கேட்கணும், யார் போகணும்? ஆண்டு சில முதல்ல யூதாவை அனுப்புப்பா. யுத்தத்துக்கு யார் முதல்ல போறதா? 12 பேர்ல யார் போறது முதல்ல? யூதா. ஏன்னா அவன் தான் உள்ளதுக்கு தைரியசாலி. பெரிய கோத்திரம் என்றபடினால யூதாவை அனுப்பல, அவன் தான் தைரியசாலி, அவன் தான் கத்திர விசுவாசமா வச்சிருக்கிறவன், அவனை அனுப்புப்பா. அவன் போனா எல்லாமே சரியா வந்துடும். வீட்டிலையும் பாருங்க, கணையம் பிள்ளைகள் இருந்தாலும் யாராவது ஒன்றுதான் சுட்டியா இருக்கும் வினையமா. அதுக்காக யாரும் மற்றாக குறைக்காதீங்க. கேட்டா சொல்ல அவனை அனுப்புப்பா, அவனை அனுப்புனா காரியமாகும்னு சொல்லுவாங்க. அவன் போனா எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துடுவான். எப்படி செய்யறான்னு எங்களுக்கு தெரியாது, ஆனா அவன் எல்லாத்தையும் செய்துட்டு வந்துருவான். அந்த மாதிரி யூதா கர்த்தரோடு இருக்கிறபடினால, யூதா கோத்திரம் மாத்திரம்தான் கர்த்தரோடு இருந்தது அந்த 12ல. அதனால எந்த யுத்தம் என்றாலும் முன்னுக்கு போறது யூதா தான். கர்த்தருடைய யுத்தங்களை நடப்பிக்கிறதுக்கு யூதா தான் போச்சு. உள்ளத்திலே யூதனானவனே யூதன், அப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷர்களிடத்திலே வருமென்று நீங்க எதிர்பார்க்காதீங்க, ஆனா அது கட்டாயம் தேவனாலே வந்து ஆகும். இப்ப மூன்றாவது குரூப் வாசிங்க, மத்தேயுல 21வது அதிகாரத்தில் அங்கே ஒரு ரெண்டு பேரை பற்றி பார்ப்போம் வேகமாய். மத்தேயு 21:28 வசனம்.
ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் அவன் வந்து, மகனே, நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்திலே வேலை செய்ய என்றான். அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். இளையவனிடத்திலும் வந்து அவன் வந்து அப்படியே சொன்னான். அதற்கு அவன் போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை.
பாருங்க, இப்படி ரெண்டு பேர் இருக்கிறாங்க. முதல்ல ஒருத்தன் நை நண்ணுவா, சரி அப்பாண்ட முகத்தை பார்த்து போறான். அப்பா நேர சொல்லாட்டிலும் அங்கால போனா அப்புறம் எல்லாம் ஞாபகம் வரும். அப்பா எனக்கா என்னெல்லாம் செய்திருக்கிறாரப்பா, எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிறாருன்றதை அவன் உணர்ந்து, நல்ல யூத இருதயம் அவனுக்கு இருந்தபடினால தகப்பனுடைய அந்த உணர்வுகளை புரிந்து கொண்டு அவன் போறான். முதல்ல அவனுக்கு அது விருப்பம் இல்லாட்டிலும், என்ன வீட்டிலேயே பாருங்க, வேலை சொல்லி பாருங்க, 2-3 பிள்ளைகள் இருக்கிற இடத்துல என்ன எப்ப பார்த்தாலும் என்னத்தான் வேலை சொல்லிங்க, அவங்களுக்கு ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்க நீங்க. இது பெரிய ஒரு பஞ்சாயத்து வீட்டில், இது எல்லா வீட்லயும் நடக்கிறதா? அதனால ஏன்னு சொல்லி சொன்னால், இது எதை குறிக்கிறது சொல்லி சொன்னால், கீழ்ப்படியாமை. வெளி வித்தோஷமாக அந்த இருக்கிற யூதன் என்ன சொல்றான் தெரியுமா? நான் போறேன்ப்பா, நான் போயிட்டே வந்துட்டு, நீங்க சொல்றதுக்கு மேலே போயிட்டு வந்துட்டேன் மாதிரி சொல்லிடுவான். ஆனா உள்ளுக்குள்ள மனம் இல்லை, கீழ்ப்படிய விருப்பம் இல்லை, தகப்பனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு இருதயம் ஏற்றுக்கொள்ளதில்லை. மற்றவனுக்கு எப்பவும் நான் தானா என்றாலும் கடைசியா அவன் முணுமுணுத்தாதான் அவன் போறான். அநேகர் இன்றைக்கு செய்கிறோம் என்று சொல்றார்கள், செய்யறதே இல்லை. போர்ட் போடுறதுக்கு பேனர் வைக்கிறதுக்கு செய்தாச்சு என்று சொல்லிலாம் பேனர் வச்சிருவாங்க. கேட்டா விசுவாசத்துல வச்சிருன்னு சொல்லுவாங்க. செய்யாமலே வச்சுட்டு எதிர்காலத்தை குறிச்சு விசுவாசத்துல வச்சுட்டேன்பா என்று சொல்லி. ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிகிறவராயிருக்கிறார் இல்லையா. நல்ல இருதயம், நல்லவைகளை சிந்திக்கும், தகப்பனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கும். எங்க அம்மா முந்தி ஒன்று சொல்லுவா எனக்கு, தம்பி கண் பார்க்க கை செய்யும் அப்படின்வா. உங்களை எத்தனை பேருக்கு இந்த தெரியுமோ தெரியாது. கண் பார்க்க கை செய்யும் அப்படின்னு சொன்னா என்ன தேவை இருக்குதுன்றதை கண் பார்த்த உடனே சரியா கைக்கு தெரியும், அதை போய் செய்து வச்சுட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி இல்லையா. யாராவது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்று சொல்லுவா, சொல்லி செய்வார் சிறியார் இல்லையா, சொல்லாமல் செய்வார் பெரியார், சொல்லியும் செய்யார் இளியார் அப்படின்னு. சொன்னாலும் செய்ய மாட்டாங்க. சில பேருக்கு சொன்னா தான் செய்வாங்க, அது இந்த டோய்ச்ச மென்டாலிட்டி. சொல்லாட்டி செய்யவே மாட்டாங்க, பார்த்துட்டே போவாங்க. கூப்பிட்டு சொன்னா தான் அசோ அப்படியான்னு சொல்லிட்டு செய்வாங்க. நம்மளுக்கு சொல்லி சொன்னாலும் செய்யறே இல்லை, அவன்கிட்டே போய் சொல்லிட்டு போன்னு சொல்லி. ஏன்னு சொல்லி சொன்னாரு, வேத வசனம் இன்னொரு வசனம் அதை விளங்கப்படுத்து. எதனால அப்படி ஒரு கீழ்ப்படியாம, ரெண்டு பேருமே தகப்பனுக்கு பிள்ளைகள் தானே, ரெண்டு பேருமே அந்த தகப்பன் நல்லா தானே பார்த்திருப்பார், ரெண்டு பேரையுமே ரெண்டு கண் மாதிரி பார்த்திருப்பார் இல்லையா. அப்ப எதுக்கு ஒரு மகனுக்கு இப்படி ஒரு குணாதிசயம், ஒரு மகனுக்கு இப்படி ஒரு குணாதிசயம்? ரோமர்ல பாருங்க, வாசிங்க, ரோமர் 8:7 வசனத்தை வாசிங்க. எல்லாத்துக்குமே வேதத்திலிருந்தே நாங்கள் விடை தேர்றது நல்லது.
எப்படி என்றால், மாமிச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது.
பாருங்க, மாமிச சிந்தை என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னால், எப்பவுமே இது சுயநலத்தை குறிக்குது. இது எப்படி என்று சொல்லி சொன்னால், இந்த குமாரன் எப்படிப்பட்டவன் சொன்னால், இவன் சுயநலவாதி இல்லையா, சுயநலவாதி. நான் ஏன் செய்யணும், அவன் செய்யட்டும், அண்ணா செய்யட்டும். அவனுக்கு மாம்ச தன்னை குறிச்சுதான கவலையே, தன்னை குறிச்சுதான அக்கறை எப்பவும் இருக்கிறபடினால அதை மற்றவனிடம் தள்ளி விட்டுறான். அதனால அந்த வசனம் சொல்லுது, மாம்ச சிந்தை இதுவும் தேவனுக்கு விரோதமான பகை இல்லையா. அது என்ன செய்யுதாம், அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்குது. சரியா, கீழ்ப்படியாது மாத்திரமில்ல, கீழ்ப்படிய முடியவே முடியாது. ஏனென்று சொல்லி சொன்னால், அவனிடத்திலே அவனுடைய இருதயம் யூதனுடைய இருதயனா இல்லை, ஏனென்றால் அவனுடைய இருதயத்திலே தேவனுடைய சத்தியம் இல்லை. விளங்குதுங்களா? தேவனுடைய சத்தியம் இருக்கிறவன் மனஸ்தாபப்படுவான். நான் சொல்றேன், நீங்க கவனிச்சு பாருங்க. தேவனுடைய சத்திய வசனத்தை யார் தங்களுடைய இருதயத்திலே பதித்து வைத்திருக்கிறார்களோ, அவர்கள் தங்களுடைய தவறான முடிவுகளுக்கோ அல்லது தங்களுடைய தவறுகளை குறித்தோ மனஸ்தாபப்படுவார்கள், அதை திருத்திக் கொள்வார்கள் என்று நான் சொல்றேன். மற்றவர்கள் அதையே சாதித்துக் கொண்டிருப்பார்கள். சவுல்ட்டு பாருங்க, சவுல்ட்டு ஒரு காரியம் இருந்தது, அவனுடைய குற்றத்தை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியல. அதுக்கு பதிலாக ஜனங்கள் அப்படி செய்தார்கள், யார் கொண்டு வந்தது மாட்டேன்னு கேட்டா, உம்முடைய ஜனங்கள் உமக்கு உம்முடைய ஆண்டவருக்கு பலிகிறதுக்கு கொண்டாங்க. இப்ப அவற்ற ஆண்டவர் கூட இல்லை, அதுல உம்முடைய ஆண்டவருக்கு பலிகிறதுக்கு ஜனங்கள் கொண்டு வந்தாங்க. எனக்கு ஜனங்களா பெட் பண்ணணும் ஒன்று விருப்பம், அதனால விட்டுட்டேன். இப்ப ஜனங்கள்லாம் பலி, ராஜா அவர் தான் ராஜா, அவர் கொண்டுற வேண்டாம்னா கொண்டுற வேண்டாம், விஷயம் முடிஞ்சது. அவர் அதை சொல்லியிருக்கும். இங்க பாருங்க, மாமிச சிந்தை இதுவும் தேவனுக்கு விரோதமான பகை, இது என்ன செய்தாம், தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய முடியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்குது. சொல்லு கேட்குதே இல்லை, அது கீழே வாழ்ந்த ஆண்டவர் சொன்னா வருதே இல்லை, வரமாட்டேன்னுது, போறேன்னுது, ஆனா போறதே இல்லை. அதுக்கு தெரியும், சொல்லேக்கே தெரியும், நான் போக மாட்டேன்னு சொல்லி. இப்ப சில பேர் வந்து சபைக்கு வாங்கிறது ஒரு நல்ல உதாரணம். சபைக்கு வாங்கினா வாரன்னு சொல்லுவாங்க, அடுத்த நாள் வரமாட்டேன். சனிக்கிழமை சொல்லுவாங்க வாரன்னு சொல்லி, ஞாயிற்றுக்கிழமை வரமாட்டாங்க. இது யாராவது இப்படி செய்யிருந்தா நீங்க ஒன்றும் யோசிக்காதீங்க, இது எல்லாருக்கும் நடக்கிறது, நடந்திருக்குது. சரியா, ஏன் தெரியுமா, அந்த வருகிறேன் என்று சொல்லுகிற அந்த மனப்பாங்கு சம்ஸ்டாக் இருக்குது, சனிக்கிழமை இருக்குது. இந்த சனிக்கிழமைக்கும் ஞாயிற்றுக்கிழமைக்கும் இடையில ஒரு போராட்டம் ஒன்று சொல்லி ஒன்று இருக்கு பாருங்க, கடைசி அந்த ஒரு மணி நேரத்தில் அது அப்படியே கவுத்துரும், அடுத்த கிழமை போகலாம், ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லும். தலையிடிக்கிற மாதிரி இருக்கு, வயிற்று குத்துற மாதிரி இருக்கு. எனக்கு அந்த வருத்தம் சொல்லி வீட்டில் நிக்கிறாக்கிட்ட நான் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை ஏன் வரையிலன்னு கேட்பேன். வருத்தம் ஏதோ ஒரு வருத்தம் சொல்லுவா, நான் கேட்டால் மாறிட்டான்னு கேட்பேன். இப்ப இல்லைன்னுவாங்க, அப்ப அதுக்கு வந்திருக்கலாமே அப்படின்னு. எப்படியோ வீட்டை இருந்து மாறாத வருத்தம்டா, நீங்க வந்திருக்கலாமே இங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? நடக்க முடியாதா? நான் வந்து ஏற்றி கொண்டு வந்திருப்பேன். உண்மையா சொல்றேன், உங்களுக்கு உடம்பு விலையினத்தினால வர முடியலன்னா தயவு செய்து சகோதர இடத்துல சொல்லுங்க, அவங்க உங்களை கூட்டின்னு வர்றதுக்கு அவங்களுக்கு பெரிய இருதயம் இருக்குங்க. அல்லேலூயா. இப்படி ஐஸ் வச்சுட்டு பாத்தீங்களா, இனி ஒன்னும் செய்யல நீங்க. இல்ல இதுதான் தடங்கல். ஏண்டா தேவ சமூகத்தை விட்டு நீங்க விலகி நிக்கிற ஒவ்வொரு நாளும் பிசாசினுடைய அம்பு கணைகளுக்குள்ளே மாட்டுப்படுறீங்க. மாம்ச சிந்தை உங்களை ஆட்கொள்ளுது. தேவனுடைய சந்ததியிலிருந்து நீங்கள் அறுப்புண்டு போகிறீர்கள். தயவு செய்து நீங்க அதை விளையுங்க. பிசாசு அந்த ஆசீர்வாதத்தை தான் எடுத்து போட விரும்புகிறான். உங்களை யாரே இஸ்மவேல் மாதிரி நல்ல சொத்து பத்துக்காரனா நல்ல பெரிய சந்ததி உள்ளவனா மாத்திட்டு கடைசியில் அவன் செய்யற வேலை என்ன தெரியுமா? உடன்படிக்கை இல்லாத ஐஸ்வர்யவானாய் உங்களை மாத்தி விட்டுறான். நீங்களும் சந்தோஷமா இருக்கிறீங்க. எனக்கு இன்னும் நல்லா தானே இருக்கிறேன். நான் ஏமாத்துறான், ஏமாத்தி எப்படி ஏமாத்துறான்? ஐஸ்வர்யம் நிறைய பேர் சொல்றாங்க, எங்களுக்கு என்ன குறை, எங்களுக்கு என்ன குறை, எங்களுக்கு என்ன, எல்லா வீடு இருக்கு, காணி இருக்கு, எல்லாம் நல்ல வேலை இருக்கு, பேங்க்ல இவ்வளவு காசு இருக்கு, எல்லாம் இருக்கு. கர்த்தர் இருக்கிறாரா உங்களோட வாழ்க்கையில? கர்த்தருடைய உடன்படிக்கை இருக்கிறதா? நித்திய ஜீவனுக்கு ஏதுவான அந்த நம்பிக்கை இருக்கிறதா இல்லையா? இல்ல. அல்லது சில பேர் சொல்லுவாங்க, நான் என்ன பாவம் செய்தேன், நான் யாருக்கு என்ன கெடுதல் செய்தேன். இதான் அநேகம் பேர் சொல்ற வாசனம். ஐயா, நன்மை செய்யாவிட்டால் பாவம் உன் வீட்டு வாசல்ல படுத்திருக்கும் என்று சொன்ன ஒரே வேதம் எங்களுடைய பரிசுத்த வேதம். அல்லேலூயா. அதுவே பாவம் என்றது அறிவிச்சதே எனக்கு அதுதான். வேற அதுக்கு முதல்ல நான் கேள்விப்படவே இல்லை. இன்னைக்கு அநேகம் பேர் அதை தெரியாம தான் இருக்கிறாங்க. தீமை செய்தா மட்டும் பாவம் இல்லை, நன்மை செய்யாம இருக்கிறதே பாவம். ஏண்டா நன்மை செய்யாத இருக்கும்போது தீமை உங்களை அணுகுது, உங்களை நெருக்குது, உங்களை வீட்டுக்குள்ள வந்துருது, உங்களுடைய இருதயத்துக்குள்ளே அது ஒரு வேறொரு யூதன் மாதிரி வந்து உங்களை ஆட்கொள்ளுது. மாம்ச சிந்தை அடிமைத்தனத்தினுடைய சிந்தையா வருது, கீழ்ப்படியாத ஒரு சிந்தையா வருது, உலக சிநேகிதம் என்கிற ஒரு சிந்தையாக வருகிறது. வந்து அதை என்ன செய்ய தெரியுமா? ஆணி வேர்ல கையை வைக்குது, வச்சு உங்களை தேவ சந்ததியா இராதபடிக்கு அது அறுத்து போடுகிறது. பேருக்கு தான் நீங்க ஆபிரகாமுடைய குமாரன், ஆனா ஞான நீங்களும் யாரு? அப்ப எங்களுக்கு என்ன பேர்? இஸ்மவேல். இஸ்மவேலுடைய பேர் வழங்குமா? உங்களுக்கு இஸ்மவேலா இருக்க விருப்பமா? அவனும் ஆபிரகாமுக்கு குமாரன் தானே. ஆபிரகாம் அப்பான்னு சொல்லிக் கொள்றதுல உங்களுக்கு ஓகேண்டா? இப்ப நான் கேட்கிறேன், இஸ்மவேலா இருக்க உங்களுக்கு பிரியமா? சொல்லுங்க, உங்களுக்கு விருப்பமா? ஈசாக்கு அலைஞ்சு அலைச்சல் பெருசுதா இல்லையண்டு இல்ல. ஆனால் புறஜாதிகள் சாட்சி கொடுக்கிறார்கள், ஈசாக்கிட்ட வந்து சொல்றார்கள், கர்த்தர் மூடி இருக்கிறாராமே, நீர் ஒப்பந்தம் பண்ணு. இப்ப நாங்க உம்மோட ஒப்பந்தம் பண்றோம், நீர் எங்களுக்கு எந்தவித தீமையும் செய்யக்கூடாதுன்னு எங்களுக்கு ஒப்பந்தம் பண்ணு. பயந்துட்டாங்க. எவ்வளவு ஒடுக்கியும் அவர்கள் பெருகுகிறார்கள், எவ்வளவு தள்ளினாலும் அவர்கள் எழுந்து நிற்கிறார்கள். ஐயா, நீங்க வாக்கு தத்துவத்தின் பிள்ளையாக இருப்பீர்களானால் உங்களுடைய இருதயம் வாக்கு தத்துவத்தினாலே பிறந்த அந்த பிள்ளையாக இருக்குமானால், அந்த யூதனாக இருக்குமானால், நீங்கள் தேவனாலே என்றைக்கும் காக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களை தொடரும். நன்மையும் கிருபையும் உங்களுடைய வாழ்க்கையே தொடர்ந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய நீங்கள் மரித்த பிறகும் உங்களுடைய சந்ததிக்கும் அது கடந்து போகும் என்று நான் சொல்றேன். என்ன நிமித்தமாக அல்ல, இந்த உண்மை உள்ள இந்த சத்தியமுள்ள இந்த வேதத்தின் அடிப்படையில் நான் உங்களுக்கு இதை சொல்லுறேன். என்ன என்னுடைய காலங்களுக்கு பிறகு என்ன நடக்க போதோ எனக்கு தெரியாது. நீங்க ஐஸ்வர்யத்தை, நானும் ஐஸ்வர்யத்தையும் சம்பாத்தியத்தையும் சேர்த்து வைக்கலாம். அதுக்கு பிறகு என்னுடைய சந்ததி அதை எப்படி கொண்டு நடத்த போகுதுன்னு எங்களுக்கு தெரியாது இல்லையா? பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம் என்ற பேர்ல என்னுடைய கடமையை நான் செய்யலாம். ஆனால் அதுக்கு பிறகு என்னுடைய சந்ததி அதை கொண்டு எப்படி நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது. உங்களுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்திலே தேவனை தரிசிக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்கள். உங்களுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்திலே இங்கே வளர்கிறதுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள் இல்லையா? கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு பெரிய சுலாக்கியத்தை உங்களுக்கு தந்திருக்கிறார் என்ற எங்களுக்கு முதல் பச்சைக்கு இது கிடைக்கல. வழங்குவீங்களா? எங்களுக்கு முதல் பச்சைக்கு இது கிடைக்கல. இது எங்களுக்கு கிடைச்சிருக்குது. இது எங்கட சந்ததியை விட்டு நீ விலகி போக கூடாது. தயவு செய்து நீங்க அதை கவனத்தில் கொள்ளுங்க இல்லையா. கடைசியா ஒரு வசனத்தை நாங்க வாசிப்போமா, ரோமர் 12:2 வாசிங்க. ரோமர் 12:2,
நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள்.
ஹல்லேலூயா. இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் நான் தரிக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது, அதனால எனக்கு எந்தவித லாபமும் இல்லை. ஏனென்று சொல்லி சொன்னால், இந்த வசனத்தை கொஞ்சம் ஆழமா கவனியுங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக. அப்படின்னா எங்களுடைய மனம் மறுரூபமானால்தான் தேவனுடைய சித்தம் என்ன, தேவனுடைய விருப்பம் என்ன, தேவனுடைய பிரியம் என்ன என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். மாம்ச இருதயத்திலே நாங்கள் தேவனுடைய விருப்பங்களையோ சித்தத்தையோ அவருடைய காரியங்களையோ நாங்கள் அறிந்து கொள்ள முடியாது. இதுதான் அதென்று நாங்கள் நினைச்சு கொள்ளலாம். ஆனால் கடைசி நாட்களிலே நாங்கள் வெட்கப்பட வேண்டியதா இருக்கும். அதனாலதான் ஒரு குரூப் வந்து சொல்லிச்சு, கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்திலே நாங்கள் தீர்க்க தரிசனம் சொன்னோம் இல்லையா, விசுவாசிகளை துரத்தினோம், சபைகளை கட்டினோம், என்னெல்லாம் செய்தோம், எல்லாம் உம்முடைய நாமத்திலே. ஆனால் அவருடைய மனம் மறுரூபமாகவில்லை. தேவனுக்கு ஏற்ற பிரகாரமாய் அது மாறாதிருந்தபடினாலே தேவன் இதில் தான் பிரியமாயிருக்கிறார் என்று நினைத்து காரியங்களை வருஷ வருஷமா செய்துட்டு கடைசியில நியாய தீர்ப்பு நாள் வந்த உடனே அங்கே அவர்களுக்கு ஒரு வெட்கம் உண்டானது. நானும் நீங்களும் மனம் மாறுதல் இல்லாமல் தேவனுடைய காரியங்களை அடையாளம் காண முடியாது. அந்த மனம் மாறுதலுக்கு முக்கியமாக எங்களுடைய இருதயத்திலே இந்த கிறிஸ்து என்கிற அந்த யூதன் பிறக்க வேண்டும். ஹல்லேலூயா. வேத வசனம் எங்களுடைய இருதயங்களிலே பிறக்க வேண்டும். பிறக்கும் போதுதான் இந்த வேத வசனமாகிய கிறிஸ்து தான் எனக்கும் உங்களுக்கும் தேவனுடைய சித்தம் என்ன என்பதை அடையாளம் காட்டி கொடுக்கக்கூடியவர். ஹல்லேலூயா. மாம்சம் அல்ல, தேவனுடைய வார்த்தை ஒன்றுதான். தேவன் என்ன விரும்புகிறார், தேவனுடைய பிரியம் என்ன, அவருடைய சித்தம் என்ன, அவருடைய ராஜ்யம் என்ன என்பதை குறித்து எனக்கும் உங்களுக்கும் அடையாளம் காட்டி கொடுக்கும். அதனாலே தயவு செய்து உள்ளான மனுஷனிலே நாங்கள் ஒரு மாற்றத்தை காணும்படி. இவ்வளவு நாள் நாங்கள் தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கலாம், வேத வசனங்களை அறிந்திருக்கலாம், அல்லது வேத வசனங்களோடு நாங்கள் இடைப்பட்டிருக்கலாம், தியானித்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கும் ஆண்டவர் மறுபடியும் ஒரு விசை எங்களுடைய மனதிலே புதிதாக வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார். அதிலே நாங்கள் சில பேர், நீங்க இதுல நிறைய வீதங்கள் மாறி இருக்கலாம், நான் உங்க எல்லாரையும் என்னையும் அப்படி சொல்ல இல்ல, எங்கள எவ்வளவு குறைவோ அவ்வளவு நாங்கள் திருத்திக் கொள்வோம். அதைத்தான் தேவன் சொல்றார். இன்னைக்கு எவ்வளவு குறைவா இருக்கிறதோ அவ்வளவு நாங்கள் இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் நாங்கள் திருத்திக் கொள்வோம். ஆண்டவர் அதனால சொன்னார், பேதுருவுக்கு சொன்னார், தலை சுத்தமா இருக்கு உனக்கு, உனக்கு தலையை கழுவ வேண்டிய அவசியம் இல்லை, உனக்கு காலத்தான் கழுவ வேண்டிய அவசியமா இருக்கு. அப்ப யாருக்கு காலை கழுவணுமோ அவங்களுக்கு காலை கழுவுவோம், யாருக்கு தலையை கழுவணுமோ அவங்களுக்கு தலையை கழுவுவோம். எல்லாத்தையும் கழுவ வேண்டிய அவசியம் எல்லாருக்கும் இல்லை. நீங்க சொல்லலாம், நான் சில காலங்கள் நான் சரியாத்தான் நடந்து கொண்டிருக்கிறேன், கனைய விஷயங்களை நான் சரியா நடத்துக்கிறேன், நல்லது. எதுல குறைவாயிருக்கிறோமோ அதை நாங்கள் நிறைவாக்குறதுக்கு கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நாங்கள் தேவனை நோக்கி நடக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, தயவு செய்து நாங்கள் ஒரு விஷயம் எழுந்திருந்து கேட்ட இந்த தேவனுடைய வசனத்துக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். இருதயத்திலே உண்டாகிற அந்த யூதன் என்கிற அந்த புதிய சிருஷ்டி கிறிஸ்து இயேசுவை பின்பற்றினதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுக்கு முன்பாக உங்களுடைய இருதயங்களை ஒப்புக் கொடுங்க. தேவனுடைய சமூகத்திலே அது தேவனுக்கு பிரீதியா இருக்கிறது, தேவனுக்கு ஏற்றதுமா இருக்கிறது. சம்பிராயங்களுக்காக ஏதோ கடமை கண்டு சொல்லி நாங்கள் வந்து போகாதபடிக்கு தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கக்கூடிய அந்த நல்ல இருதயம் உங்களுக்குள்ளே உருவாக வேண்டும் என்று சொல்லி, தேவனுடைய விருப்பங்களையும் அவருடைய அபிலாஷைகளையும் விளங்கிக் கொண்டு அவருக்கு ஏற்றபடியான ஒரு வாழ்க்கை வாழ எங்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்பதற்காக அந்த இருதயத்தை ஆண்டவரே ஒரு விசை நீர் புணப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. எந்த இடத்திலே நாங்கள் தேர வேண்டுமோ, எந்த இடத்திலே மனம் திரும்ப வேண்டுமோ, அந்த இடத்தில் நாங்கள் மனம் திரும்புகிறவர்களாயும் வேத வசனத்துக்கு எங்களை செவி கொடுக்கிறவர்களாயும் விட்டு கொடுக்கிறவர்களாயும் கீழ்ப்படுகிறவர்களாயும் கை கொள்ளுகிறவர்களாயும் இருக்க ஆண்டவரே எங்களுக்கு கற்றுத்தாருங்க. ஆண்டவரே இன்றைக்கு கேட்ட இந்த வசனத்தை பிசாசானவன் எடுத்து போடாதபடிக்கு ஆண்டவரே, எங்களுடைய இருதயங்களிலே நாங்கள் இதை காத்துக்கொள்ள கர்த்தாவே எங்களுக்கு கிருபை செய்தருளுங்க. ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்ட உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, இவர்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய ஆசீர்வாதம் வெளியரங்கமான கிரியையாகி ஜனங்கள் காணும்படியாக ஆண்டவரே, ஒரு கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு நல்வாழ்க்கையை இவர்களுக்கு கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன் அப்பா. கர்த்தாவே, உங்களை குறித்த நம்பிக்கையிலே இவர்கள் தொடர்ந்தும் வளர கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, உங்களை தங்களுடைய மேய்ப்பராக கொண்ட இந்த ஜனங்களுக்கு ஆண்டவரே உரிய பலனை நீங்கள் கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன். எல்லாவற்றையும் உங்களுடைய பாதங்களை கீழ்ப்படுத்தி எல்லாமல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் என் நல்ல பிதா. ஆமென்.